السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் தூங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பொழிவானாக. நாம் முன்வேதங்களில் முஹம்மது நபி என்ற தொடரில் பேசிக்கொண்டு வருகிறோம். சென்ற தொடரில் ஹிந்து வேதங்களில் முஹம்மது நபி என்பதை பற்றிய தகவல்களை சொல்லியிருந்தோம். நாம் அந்த தகவல்களில் சற்று விரிவாக பேசப்போவதாகவும், ஹிந்து வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கல்கியின் அவதாரம் பற்றியும் பேசுவதாக சொல்லியிருந்தோம். நாம் அவற்றை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்னர், எல்லா சமுதாய மக்களுக்கும் வேதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றனவா, தூதர்கள் வந்திருக்கிறார்களா, ஹிந்து சமயத்தினருக்கு ஏதேனும் தூதர்கள் வந்திருக்கிறார்களா என்ற கேள்வியில் எடுகின்றன. இன்று அவை சம்பந்தமான விடைகளை காண்போம். இறைவன் திருக்குறானில் சொல்லும் பொழுது மூன்று வசனங்களை சொல்கிறான். 16:36, 13:7, 35:24 ஆகிய மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். பலக்கத் பாசனா ஃபீக்குல் உம்மத்தின் ரசூலர், நாம் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் என்று 16:36 வலிக்குல் கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வழிகாட்டி உண்டு என்று 13:7 வயிம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நதீர், எந்த ஒரு சமுதாயமானாலும் எச்சரிக்கை செய்பவர் அதாவது இறை தூதர் வராமல் இருந்ததில்லை என்று 35:24 வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். இவ்வாறு நாம் அல்லாஹ் சொல்லியிருப்பதிலிருந்து உலகில் எங்கெல்லாம் மனித சமுதாயம் வாழ்ந்திருந்ததோ அங்கெல்லாம் நிச்சயமாக இறை தூதர்களை இறைவன் அனுப்பியே இருப்பான். அவ்வாறு அனுப்பப்பட்ட தூதர்கள் 100,000-க்கும் மேற்பட்டவர்கள் என்று இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல்வேறு மொழியினரும் இனத்தவரும் வாழ்கின்ற பழம் பெருமை வாய்ந்த நம்முடைய பாரத நாட்டிற்கு, இந்தியாவிற்கு பல தூதர்களை நிச்சயம் இறைவன் அனுப்பியே இருப்பான். ஆனால் இறை தூதுவத்துவம் குறித்து பெரும்பான்மை மக்கள் அறியாமலே இருக்கிறார்கள். நாம் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சற்று விரிவாக உங்களுக்கு சொல்கிறோம். வலாக்கின் அக்ஸரன் நாசில் ஆய ஆலமுன், 34:28 அல்லாஹ் சொல்கிறான், பெரும்பாலான மக்கள் இவற்றை புரியாமலும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அடிப்படையிலே நீங்களும் இவற்றை பற்றி சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்து மக்களிடத்தில் நாம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவர்கள் எங்களுக்கு இறை தூதராக வந்தவர்கள் யார் என்றெல்லாம் கேள்வியில் எழுப்புகிறார்கள். அதை பற்றி சற்று விரிவாக சொல்வதற்காகத்தான் நாம் சற்று உள்ளே சென்று சில அதிகமான செய்தியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். சற்று கவனமாக கேளுங்கள். இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுடைய பாடத்திற்கு வசதியாக அமையும் என்று நினைத்துத்தான் இவற்றை பற்றி நாம் பேசுகிறோம். ஆதம் அலைஸ்லாம் உலகில் தோன்றிய முதல் மனிதர் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். முன்வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன, பைபிளும் அதை பற்றி சொல்கிறது. ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள். இப்போ ஆதத்தின் சந்ததிகளில் நூஹுவின் சந்ததிகளை ஒரு இனத்தவர்களாகவும், இப்ராஹிம் இஸ்மாயில் அதாவது இப்ராஹிம் அலைஸ்லாம் அவருடைய மகன்களான இஸ்மாயில், அடுத்து இசாக் அவருடைய மகன் இஸ்ராயில் சந்ததிகளை ஒரு இனமாகவும் அதாவது பேசுகிறது. இந்த அடிப்படையில் வந்த ஒரு வசனத்தை கவனியுங்கள். 19:58 வசனம், உலாய்க்கு அன்னமல்லாஹு அலஹி மின நபியின மின் துரியத்தி ஆதம வமிம்மன் ஹமல்னா மானு வமின் துரியத்தி இப்ராஹிம வ இஸ்ராயில வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அதாவது ஆதமுடைய சந்ததிகளில் நூஹு நபியுடைய சமுதாயத்தினர், கப்பலில் நாம் ஏற்றிக்கொண்டவர்கள் ஒரு சமுதாயத்தினர். அடுத்து இப்ராஹிமுடைய சந்ததிகளில் அதாவது இஸ்ராயில் அதாவது யாகூபுடைய சந்ததியில் இன்னொரு இனம். இன்னும் நாம் தேர்ந்தெடுத்து நேர்வழியில் நடத்தியவர்கள் நபிமார்களும் ஆவார்கள் என்று அல்லாஹ் மூன்றாவது இனத்தையும் சொல்கிறான். இந்த 19:58 58 வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர் ஒரு இனத்தினர், இப்ராஹிமுடைய வழியில் வந்த இஸ்ராயலுடைய சந்ததிகள் மற்றொரு இனத்தினர். மூன்றாவது நாம் தேர்ந்தெடுத்து நேர்வழியில் நடத்தியவர்கள் இன்னொரு இனம் என்று வருகிறது. ஆக ஆதத்தின் சந்ததியில் நூவுடைய சந்ததியினரை ஒரு இனத்தவராகவும், நன்றாக கவனியுங்கள், ஆதத்துடைய சந்ததிகளில் நூவுடைய சந்ததிகளை ஒரு இனத்தவராகவும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகன் இஸ்மாயில், அடுத்து இஸ்ஹாக்கு, அவருடைய மகன் இஸ்ராயில், இவருடைய சந்ததிகளை ஒரு இனத்தவராகவும், ஆக இருபெரும் இனத்தவர்களாக குர்ஆன் பிரித்து குறிப்பிடுகிறது. அதுபோல வரலாற்று குறிப்புகளும் உலக மக்களை இருபெரும் இனக்குழுவாக பிரிக்கின்றன. அதாவது அராபியர்கள், ஹீப்ருக்கள், அசிரியர்கள், பெனிஷியர்கள் ஆகியோர் கொண்ட இனக்குழுவை செமட்டிக் இனத்தவர் என்றும், மற்றவர்களை நான் செமட்டிக் இனத்தவரம் என்று குறிப்பிடுகிறது. வரலாறுகள் இரண்டாக குறிப்பிடும், ஒன்று செமட்டிக், இன்னொன்று நான் செமட்டிக். அப்போ இசாக்குடைய சந்ததிகளான யூதர்களும் கிறிஸ்தவர்களும், இஸ்மாயிலுடைய சந்ததிகளான அராபியர்களும், அதாவது செமட்டிக் இனத்தவர்கள் ஆவார்கள். ஆரியர்கள், திராவிடர்கள் எல்லோரும் நான் செமட்டிக் இனத்தவர்கள் ஆவார்கள். அப்போ இசாக்குடைய சந்ததிகள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும், இஸ்மாயிலுடைய சந்ததிகளான அரேபியர்களும் செமட்டிக் இனத்தவர்கள். அடுத்து ஆரியர்கள், திராவிடர்கள் எல்லோரும் நான் செமட்டிக் இனத்தவர்கள் என்று பிரிக்கிறது. ஆக நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நேரடி சந்ததிகளான ஆரியர்கள் வருகிறார்கள். நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குமாரர் யாப்போத்தின் நேரடி சந்ததியினராக திராவிடர்கள் வருகின்றார்கள். ஆக இந்த இரண்டு சந்ததியினரை பார்க்க முடிகிறது. அப்போ நூ நபியுடைய சந்ததிகளில் ஒரு பகுதியினர் தான் சிந்து வெளியில் குடியேறி திராவிடர்கள் அல்லது சேர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நூ நபியுடைய சந்ததிகளில் இன்னொரு பகுதியினர் தான் துருவ பகுதிகள் அலைந்து திரிந்து பின் ஈராக்கு, ஈரான் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர். இவர்கள் தான் ஆரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து நமக்கு ஒரு சந்தேகங்கள் வருகிறது. இப்போ ஹிந்துக்கள் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லையே, அவர்களை பற்றி ஏதேனும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது. முதலில் ஹிந்து என்றால் என்ன, அந்த பெயர் அவருடைய யாருடைய பெயர் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்து என்ற சொல்லானது கிபி 8வது நூற்றாண்டில் இந்தியாவிற்குள் வந்த அரபிகளால் இடப்பட்ட பெயராகும். வறண்ட பாலையில் வாழ்ந்த அரேபியர்கள் இந்தியாவின் இயற்கை எழிலை கண்டு, அழகை கண்டு ஹிந்து, அல் ஹிந்து, அழகியது என்று பெயரிட்டார்கள். இப்போது கூட அரபியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஹிந்து என்று பெயரிடுகிறார்கள். இப்போ ஹிந்து என்னும் அரபு சொல்லின் பொருளானது அழகியது அல்லது நுட்பமானது ஆகும். ஹிந்துஸ்தான் என்றால் அழகிய நாடு என்று பொருள்படுகிறது. ஹிந்து எனும் சொல்லுக்கு மத சார்பான உட்பொருள் எதுவும் கிடையாது. பண்டைய இலக்கியங்களிலும் வரலாற்றின் இடைக்காலத்தின் பிற்பகுதியிலும் தோன்றிய நூற்களிலும் ஹிந்து மதத்தின் இஸ்ருதிகளிலும் இஸ்மிருதிகளிலும் ஹிந்து அல்லது ஹிந்து என்னும், அதாவது இந்து அல்லது ஹிந்து என்னும் சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. இதனால் கிபி 6வது நூற்றாண்டில் இறங்கிய இறுதி வேதம் திருக்குர்ஆனில் இந்து மதத்தவர் என்ற சொல் குறிப்பிட வாய்ப்பில்லை. என்றால் குர்ஆன் 6வது நூற்றாண்டில் அள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் வந்து, அதாவது 8வது நூற்றாண்டில் தான், அதாவது அந்த பேர் சொல்லப்படுகிறது. எனவே குர்ஆனில் 6வது நூற்றாண்டில் இறங்கிய இந்த குர்ஆனில் இந்து மதத்தவர் என்று சொல் குறிப்பிட வாய்ப்பில்லை. அதனால் உலக பொதுமறையான திருக்குர்ஆன் ஒரு பெரும் சமுதாயமான பல தெய்வ கொள்கையுடைய நம் முன்னோர்களை ஏதாவது ஒரு பெயர் சொல்லி கூறியாவது குறிப்பிடாது இருக்குமா? யூதர்களை யகூதிகள் என்றும், கிறிஸ்தவர்களை நசாராக்கள் என்றும் குறிப்பிடக்கூடிய திருக்குர்ஆன் ஹிந்துக்களையும் ஒரு பெயர் கொண்டு குறிப்பிடத்தானே வேண்டும். அப்போ அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லதீன் ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வஸ்ஸாபீன மன் ஆமன பில்லாஹி வல்யோமில்லாஹிர் வஅமில ஸாலியன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம். அதாவது 2வது அத்தியாயத்தில் 62வது வசனம், ஈமான் கொண்டவர்களாயினும், அதாவது முஸ்லிம்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபியன்களாயினும், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவருடைய இறைவனிடம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இவ்வரை வசனத்தில் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களை அடுத்து சாபியன்கள் என்ற சொல் குறிப்பிடப்படுகின்றன. சாபியன்கள் என்பவர்கள் யூதர்களை அல்லது கிறிஸ்தவர்களை அல்லது முஸ்லிம்களை ஒத்த ஒரு பெரிய இனமாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு பெரிய சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும். குர்ஆனில் 37வது அத்தியாயத்தில் 7வது வசனமாகவும் 42வது அத்தியாயத்தில் 13வது வசனங்களிலும் தூதர்களை குறிப்பிடும் பொழுது நூஹு அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய அனைவரையும் அடுத்து அவருடைய இரங்கலை குறிப்பிடும் பொழுது முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சாபியர்கள் என்று இணைத்து கூறப்படுகின்றன. அப்போ தூதர்களையும் இரங்கலையும் இணைத்து பார்ப்போமானால் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும், யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றும், கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றும், சாபியர்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்றும் அவர்கள் வழிகாட்டியாக வந்தவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த நாலு இனத்தை தான் நம்ம குர்ஆன் சொல்கிறது. ஒன்று யூதர்கள், அடுத்து கிறிஸ்தவர்கள், அடுத்து முஸ்லிம்கள், அடுத்து சாபியன்கள். இந்த நான்கு பேருக்கும் வழிகாட்டுகள் யார்? யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாபியங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவை பொருந்தி போகிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியில் முஸ்லிம்களும், மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழியில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வருவதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரு தனிமினம் இருந்ததில்லை. அவர்களை தனியாக அவருடைய இனத்தை தனியாக சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மூன்று அவருடைய பிள்ளைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக்குடைய வழியில் வந்த இனத்தவர் என்று குறிப்பிடுகிறது. ஆக மூன்று இனத்திற்கும், அதாவது யூத இனத்திற்கும் கிறிஸ்தவ இனத்திற்கும், பொதுவாக இந்து இனத்திற்கு எல்லாத்துக்குமே பொதுவானவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த சாபியன்கள் இனம் ஒரு தனி இனமாக குர்ஆன் குறிப்பிடுவதே போல பைபிளும் குறிப்பிடுகிறது. அப்போ குர்ஆன் மட்டும் சொல்லவில்லை, பைபிளும் கூட அந்த சாபியின் இனத்தை பற்றி சொல்கிறது. அதாவது நெடிய ஆட்களாகிய சபேயரின் சாபியன்கள், அதாவது அந்த சாபியன்களுக்கு சபேரின் வருகிறது. வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறான் என்றும், அவர் இல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாசாயா 45:14 வருகிறது. அப்போ குர்ஆன் விரிவுரையாளரான முஃபஸ்ஸிரான இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீர் இப்னு கதீரில் சாபியன்கள் என்பவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய இனத்தவர்களே என்று கூறுகிறார்கள். இன்னும் சாபியன்கள் நெருப்பை வணங்குபவர்களாகவும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வணங்குபவர்களாகவும், கிரக பலன் சோதிடம் இவற்றில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும், வானவர்களை தேவர்களை வணங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த வணக்க வழிபாட்டு முறைகள் அனைத்தும் அப்படியே அமையப்பெற்ற இனத்தவர் இந்துக்களே என்று தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே குர்ஆன் கூறும் சாபியன்கள் என்பவர்கள் இந்துக்கள் என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சாபியன்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், அதாவது இந்து சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆவார்கள். இதை இந்து வேதங்களும் புராணங்களும் அப்படியே ஏற்றுக்கொடுகிறது. முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக திருக்குர்ஆன் அமைந்திருப்பது போல, கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டியாக பைபிள் அமைந்திருப்பது போல, இந்துக்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கும் நூல் மனு தர்மம் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனு என்பதற்கு தூதர் என்றும் பொருள் இருக்கிறது. மனுக்கள், அதாவது தூதர்கள் அநேகம் பேர் உண்டு என்றும் இந்து மதம் கூறுகிறது. ஆனால் சிறப்பாக மகாநூ என்று குறிப்பிடுகிறது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகாநூ என்று குறிப்பிடுகிறார்கள். மகா என்றால் கிரேட், அதாவது மிக சிறந்த. நூ என்றால் நூல், மகாநூ என்றால் கிரேட் நூல். ஜலப்பிரளயத்தில் பூமி மூழ்கடிக்கப்பட்ட போது விஷ்ணு மகாநூவையும் 7 ரிஷிகளையும் காத்தார் என்று மார்க்கண்டேய புராணமும் பாகவதமும் குறிப்பிடுகிறது. மனுவையும் ஜலப்பிரளயத்தை முனைத்து பவிஷ்ய புராணமும் மத்சய புராணமும் கூறுகிறது. நோவாவையும் ஜலப்பிரளயத்தையும் இணைத்து யூத கிறிஸ்தவ வேதங்களான தோராவும் சுவிசேஷங்களும் கூறுகிறது. நூஹுவையும் ஜலப்பிரளயத்தையும் இணைத்து குரானும் கூறுகிறது. ஆகவே எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஹிந்து புராணம் கூறும் மகானுஹு அல்லது மனு என்பவர் நூஹு நபியே என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த தொடரையும் நாம் அடுத்து காண்போம். வாஹிர தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.